கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜனவரி 25 1965 வருஷம் ரமடாயின் ஆடிட்டோரியம் ஃபீனிக்ஸ் அரிசோனா அமெரிக்காவில் This day this scripture is fulfilled. இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்ற செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நன்றி சகோதரன் டீமஸ், சகோதரன் ஷெக்கேரியன் அல்லது டீமஸ் ஷெக்கேரியன், சகோதரன் கால் வில்லியம், பிரதிநிதிகள், வந்துள்ள யாவருக்கும். இங்கே முக்கிய ஊழியக்காரனாகி அந்த சகோதரன் நான் விரும்பினதை அப்படியே இன்றிரவு எடுத்துரைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நான் பேச இருந்ததை அவர் எடுத்து பேசிவிட்டார். ஏனென்றால் நான் இதை நன்றாய் அனுபவித்தேன். இந்த கன்வென்ஷன் நான் கலந்து கொண்ட மற்றெல்லா கன்வென்ஷன்களை காட்டிலும் நன்றாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன். வேறு எந்த கன்வென்ஷனிலும் அதிகமான இசைவும் அவ்வளவு அருமையான ஐக்கியத்தையும் சகோதர அன்பையும் நான் கண்டதே கிடையாது. நான் செய்த இன்னொரு காரியம், பரலோகத்தின் பிரதிநிதிகளில் அநேகரை நான் சந்தித்தேன். புதிய சகோதரர்களோடு கை குலுக்கவும் பேசவும் எனக்கு சுவாட்சியம் கிடைத்தது. சில இரவுகளுக்கு முன்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பாப்டிஸ்ட் சகோதரன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவருடைய பெயர் ஞாபகம் வரவில்லை. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அத்தையிடமிருந்து ஒரு ஜெப அட்டை என்னிடம் கொண்டு வந்தார். அவர் அந்த ஜெப அட்டையை 20 வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார். வைத்தியர்கள் மட்டுமே விளக்கிச் சொல்லக்கூடிய ஒரு வியாதியுடன் மறித்துக் கொண்டிருக்கிறவளாய் அந்த கூட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. அது ஏதோ குஷ்டரோகம் போன்றது. ஆனால் அது குஷ்டரோகம் அல்ல. அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை உண்டு. அதில் ஏதோ இங்கே ஒரு நரம்பை வெட்டி எடுத்து அல்லது ஏதோ செய்வார்கள். ஆனால் அவள் வெறுமனே ஒரு தாவரம் போன்றிருப்பால் அங்கே உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவள் அங்கே அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கால் அவளுடைய ஜபத்தை கூப்பிடப்படவில்லையோ அல்லது என்னமோ ஜப வரிசையில் அவள் வரவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவளிடமாய் இணை நடத்தினார். இன்றைக்கும் அவள் சுகதேகியாய் அங்கே பின்னால் இருக்கிறாள். நாம் அதற்காக நன்றியுள்ளவளாய் இருக்கிறோம். சகோதரனை நான் நினைக்கிறேன் அங்கே உம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர் இருவினர் நினைக்கிறேன். ஆனால் இங்கிருக்கின்ற அவருடைய அத்தை வேண்டுமானால் அவளை எழுப்பி நிற்க சொல்லலாம் என்று சகோதரன் செக்கேரியன் சொல்கிறார். அவள் இருக்கிறார். உங்களுடைய கையை அசைத்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவனுடைய குமாரனின் பேரில் உனக்கு உண்டாயிருந்த வீரமான விசுவாசத்துக்காக உண்மை வீட்டுக்கு அவர் அழைத்துக் கொள்ள மாட்டாய். அவர் உண்மை சுகத்தோடு வைப்பார்கள். அப்பொழுது இந்த அழிவு உள்ளது அழியாமல் தரித்துக் கொள்ளும். இந்த அட்டை எத்தனை வருஷங்களாக பத்திரமாக வைத்து வைத்து அதை இங்கே கொண்டு வந்து இன்றிரவு எனக்கு காட்டுவதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். தண்ணீர் மேல் போட்ட அப்பத்தை போன்று நான் சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். அது உன்னிடம் திரும்பி வரும். நீ யாருக்காவது ஏதோ காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அப்படியாகும். இந்த அருமையான ஊழியக்காரர்களை அநேகரை சந்திக்கும்படியான சாக்கியமும் எனக்கு கிடைத்தது. இந்த ஒத்துழைப்பையும் அவருடைய அருமையான ஐக்கியத்தையும் நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். சகோதரன் கால், அடுத்த வருடம் என்னை கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் பூமியில் இருந்தால் திரும்பி வரும்படியாய் அறிவிப்பு கொடுத்தார். அடுத்த வருடம் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். வந்துள்ள ஒவ்வொருவரும் இன்னொரு பிரதிநிதியை அவளோடும் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறு காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் சொல்லுகிறேன். ஏனென்றால் டாக்டர் ரீட் அடுத்து பேச இருக்கிறார். இன்றைய வெகு தூரம் கடந்து நான் இங்கே வந்துள்ளேன். ரீட் அவர்கள் பேச கேட்பதற்காக நான் 250 மைல் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். சற்று முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் டாக்டர் ரீட் அவர்கள் பேச கேட்க நான் 1000 மைல் வண்டி ஓட்டி வருவேன். ஆனால் இங்கே வந்தது முதல் ஏதோ காரியம், கொஞ்சம் முன்னர் நான் கேட்ட காரியங்களை கேட்கும்படியாக நான் 1000 மைல் வண்டி ஓட்டி வருவேன். அவ்வளவு அருமையான காரியம், மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தக்கூடாத காரியம். அதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே முடியும். அந்த விடமாகிய ஜீவியத்தை ஊக்குவித்த யாரோ ஒருவரை காண்பதற்கு என் ஜீவிய காலமெல்லாம் நான் நிச்சயமாக அதிக நன்றி உள்ளவனாயிருப்பேன். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அதாவது நான் அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியிருந்தால், ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டியிருந்தால் நீ நேராக என்னிடம் வரலாம். அப்படி ஒரு அறுவை சிகிச்சை எனக்கு இருக்குமானால் அதை செய்கிறவரை என்னால் நம்ப முடியும். தேவனை விசுவாசிக்கின்ற கரங்கள் அதுதான் என் மேல் வேலை செய்ய வேண்டும். அப்படி எனக்கு ஒருபோதும் தேவை இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி ஏற்பட்டால் எனக்கு அவர்தான் விருப்பம், அல்லது அவரை போன்ற ஒரு மனிதன் அந்த வேலையை செய்ய விரும்புகிறேன். ஒரு கால் அங்கே அவரால் வர முடியாமல் போனார். கடந்த இரவு எனக்கு ஏதோ சம்பவத்திருக்க வேண்டும், அல்லது நேற்று மத்தியானமா எனக்கு உண்மையாகவே ஏதோ வினோதமாயிருந்தது. நான் மிகவும் சுருக்கமாயிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய சகோதரனுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் பேச இருப்பார். ஆனால் அது என் ஊழியத்திற்கு ஒரு விதமான பாராட்டலாக இருக்க வேண்டும். நான் சிறு காரியங்களையும் கவனிக்கிறேன். ஒவ்வொரு சிறிய காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த காரியம் சம்பவித்தாலும் எதேச்சையாக வந்தது என்று நான் நம்ப மாட்டேன். அது தேவனால் நியமனம் செய்யப்பட்டது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும்படி செய்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு சிறு காரியத்தையும் அவர் எனக்கு தந்த சின்ன தாழ்மையான ஊழியத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இதே ஜனங்களாகிய உங்களுக்கு உதவியாக இருக்கவும், யாவருக்கும் உதவியாக இருக்கவும், நீங்கள் யாவரும் எனக்கு உதவியாக இருக்கவும், மகிமையில் போவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காகவும் கொடுத்தார். அதில் ஒவ்வொரு காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. நேற்று மத்தியானம் இங்கே என்னுடைய வேடு பகுதியை திருப்ப முடியாமல் போனது என்னால் நம்பவே முடியவில்லை. என் ஜீவியத்தில் ஒரு நாளும் அப்படியாய் உணர்ந்ததில்லை. அதிலும் என் மனைவி கிறிஸ்துமஸுக்காக எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்திருந்தார். என்னுடைய பழைய வேதாகமம் பழுதாய் போனது. ஏறக்குரிய 20 வருடங்கள் வந்து வைத்திருக்கிறேன் ஹவுஸ்டன் சுவிசேஷ கூடார ஜனங்களால். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் நான் கூட்டங்கள் துவங்கின போது அது எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அதில் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டேன். அது நிலைகளும் தாகிரங்களும் கடல்கள் கடந்தபடியினாலும் ஏடுகள் கடந்து விடுகின்றது. நான் ஒரு பக்கத்தை பொறுக்கி எடுத்தேன், அது ஆதியாகமம் என்று நினைக்கிறேன். அதை கண்டுபிடிக்க நான் எங்கு உபாகமத்தில் தேட வேண்டி இருக்கும்? உங்களுக்கு தெரியும் எங்கே வேதாகமத்தில் வைத்தேன் என்று தேடவேன். ஆகவே கிறிஸ்துமஸ்க்கு அவள் எனக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி தந்தாள். அந்த பழைய வேதாகமத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்க நான் வெறுத்தேன். அது எனக்கு அவ்வளவு அருமையானதாக இருந்தது. நான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே போய்விடுவேனே, ஆனால் அதை என் மீது வைத்து விடுங்கள். அது என்னோடு கூட கீழே போகட்டும். நான் எழுந்து வரும்போது நான் அதனோடு கூட வருவேன் என்று சொன்னேன். ஆக அப்படி அதுதான் எப்படியாயினும் என்னுடைய கருத்து. நான் வழக்கமாக சொல்லும் ஒரு கதையை போன்று அது புனித குறைவை கொண்டு வரக்கூடாது என்று நம்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு சமயம் அதை சொன்னான். நியூயார்க் கூட்டத்தில் சகோதரன் எல் கிரிக்கெட் அதை சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன், நீ ஒரு பிரசங்கியாக இருப்பதால் இந்த வர்த்தகர்களோடு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல் என்று சொன்னான். நானும் கூட ஒரு வர்த்தகன் என்று சொன்னேன். என்ன விதமான வர்த்தகம் என்று அவன் கேட்டான். நான் அசூரன்ஸ் நிச்சயம் என்று சொன்னேன். அவன் இன்சூரன்ஸ் என்று நான் சொன்னதாக நினைத்துக் கொண்டான். ஆகவே நான் சொன்னேன் அசூரன்ஸ் நிச்சயம் என்று. அவன், நீ எந்த விதமான இன்சூரன்ஸை விற்கிறீர் என்றான். நான் சொன்னேன் நித்திய ஜீவன் நித்தியமானது. நான் அதை விற்பனை செய்வதில்லை. நான் தானே அப்படியான ஒரு பாலிசியை உடையவனாயிருக்கிறேன். நான் அதை மற்றவர்களுக்கும் அப்படியே சொல்லுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஒரு பையனாக இருக்கும் போது அவருடன் பள்ளிக்கு போவேன். அவன் ஒரு இன்சூரன்ஸ் விற்பனையாளராக இருந்தான். இப்பொழுது இன்சூரன்ஸ் என்றால் சரிதான், ஆனால் என்னிடம் ஒன்றுமே கிடையாது. ஆனவரினாலே அவன் என் வீட்டிற்கு வந்து என்னிடம், வில்லி உன்னிடம் சில இன்சூரன்ஸ் விற்கலாம் என்று இருக்கிறேன், சகோதரனை நான் அறிவேன் என்று சொன்னான். என் சகோதரன் மெட்ரோபாலிட்டனுக்காக விற்கிறான். அவன், சரி நான் உனக்கு சில இன்சூரன்ஸ்களை விற்க விரும்புகிறேன் என்றான். நான், ஓ வில்மர் உனக்கு நன்றி என்றேன். ஒருவேளை அவன் இன்று இங்கு இருக்கலாம். அவனுடைய சகோதரன் மேலரை என்ற கட்டுரைகள் எழுதுகிறான். மேலரை என்றது ஒரு புத்தகம். நான் சொன்னேன் என்னுடன் அசூரன்ஸ் நிச்சயம் உண்டு என்று. அவன், என்ன? நான் ஏதோ ஒரு மாய்மாலக்காரன் போன்று என் மனைவி என்னை நோக்கி பார்த்தாள். அவள், பில்லி என்றாள். நான், ஆம், என்னிடம் அசூரன்ஸ் நிச்சயமாக உண்டு என்றேன். அவனோ, என்னை மன்னிக்கவும், உன்னிடம் இன்சூரன்ஸ் ஒன்றும் இல்லை என்று கேள்விப்பட்டேன் என்றான். நான், இல்லை, ஆனால் என்னிடம் நிச்சயம் என்பது உண்டு என்று சொன்னேன். நான் சொன்னதை அவன் புரிந்து கொண்டு, என்ன சொன்னா என்றான். நான் நிச்சயம் என்று சொன்னேன். அவன், நீ என்னப்பா சொல்லுகின்றா என்று சொன்னான். நான் சொன்னேன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம் இயேசு என் சொந்தம். ஓ மகிமையான தெய்வீகத்தின் எண்ணிய ஒரு முன்றுசி. தேவனால் வாங்கப்பட்ட ரட்சிப்புக்கு நான் சுதந்திரவாளி. அவருடைய ஆவியினால் பெருந்தவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்றேன். அவன் சொன்னான், பில்லி உனக்கு தெரியும், நான் அதை பாராட்டுகிறேன் என்று. அது ஒரு அருமையான காரியம். ஆனால் மகனே, அது உன்னை இங்கே கல்லறைக்குள் போடாது என்று சொன்னான். நான், ஆனால் இது என்னை வெளியே கொண்டு வரும் என்றேன். எனக்கு உள்ளே போவதை குறித்து பயமில்லை, வெளியே வருவதுதான். புரிகின்றதா? ஆகவே அந்த விதமாகத்தான் நாம் உணர்கிறோம் என்று நினைக்கிறேன். நேற்று மாலை நான் அந்த வேதத்தை எடுத்து பார்க்கும்போது என்னால் அந்த பகுதியை கண்டுபிடிக்க முடியாமல் போய் நான் புதிய வேதாகமத்தை எடுத்தேன். நான் பழையதிலிருந்து படித்துக் கொண்டிருந்தேன். நான் புதியதை எடுத்துக்கொண்டே நக்கலில் வைத்துக் கொண்டு இங்கே ஓடி வந்தேன். இன்னிடத்திற்கு வந்து வேதத்தை பிரட்டி நான் நினைத்தேன், இங்கே நான் பரிசுத்த யோவான் 16:25 நான் நினைக்கிறேன். அந்த வாசகம் அங்கே இல்லவே இல்லை. நான் சகோதரன் முருடத்தில் அந்த வசனம் அங்கேதானே இருக்கிறது என்றேன். ஆம் என்றார். நான் மீண்டும் பார்த்தேன், அது அங்கே காணப்படவில்லை. ஆகவே நான் நினைத்தேன் பக்கம் தவறாக வைத்து விட்டார்கள் என்று எண்ணினேன். பின்னர் என் சகோதரன் ஸ்டான்லி வந்து, மேலாயர் ஸ்டான்லி முன் வந்தார். அந்த மனிதன் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ எனக்கு தெரியாது. இருப்பினும் அவ்வளவு ஆறுதலாக இருந்தது. அவர் நடந்து என் பக்கத்தில் வந்து, உறுதியாக இல்லுங்கள் சகோதரனே, ஒரு கால் தேவன் ஏதோ காரியம் செய்யக்கூடும் என்றான். புரிகின்றதா? அதை சொல்லுவார் என்று நினைத்த போதே அது என்னை ஊக்குவித்தது. அவன் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்பதை அவர் உணர்ந்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் சில நிமிஷங்களுக்கு முன்னே இங்கே வரும் முன்பு அவரிடம் பேசினது நிச்சயமா அவர் செய்தார் என்று நான் சொல்லுவேன். ஆக நான் என்னுடைய செய்தியாகிய பிரசவ வேதனையின் மீது கொண்டு வந்தேன். நான் அதை சற்று மூர்க்கமாய் செய்த விதம் லீலைப்பூவை பற்றி அது எப்படி அடியிலே பிளந்து மேலெழும்பி வந்து சூரியனையும் பனியையும் இப்படியாய் எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்கிறது. அதன் பின்னர் அது எதிலிருந்து மறிக்க வேண்டுமோ, ஏன் எதிலிருந்து பிறந்து வந்ததோ அதிலிருந்து தான் அறிவு வெளிவருகிறது. நான் அதை சபைக்கு எடுத்துக்காட்டாய் ஆக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இப்படியே ஒரு வைத்தியரை போன்று அவன் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது இன்றைக்கு இந்த விதமாய் சொல்லுகின்ற வைத்தியர்கள் நமக்கு உண்டு. உன்னுடைய பாதத்தை குதிங்காலின் பின்பக்கமாக உராய்த்து உன்முகத்தில் இருக்கும் புற்றுநோயை சுகப்படுத்தி என்பார்கள் பாருங்கள். ஆனால் ஒரு நல்ல வைத்தியர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். அவன் வியாதியஸ்தனை மருத்துவ ஆராய்ச்சியின்படி அவன் படிக்கின்ற புத்தகங்களின்படியே அவனுக்கு சிகிச்சை அளிப்பான். அவிதமாக நான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சிப்பது வியாதியாய் உள்ள ஒரு சபையை நான் காணும்போது அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு கை கொடுக்கவோ அல்லது ஏதாவது காரியமோ அல்லது ஒரு புதிய ஸ்தாபனத்தையோ சொல்ல நான் முயற்சிப்பது கிடையாது. எனக்கு தெரிந்த புத்தகத்தின்படியாய் நான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். பாருங்கள், ஆகவே ஏதோ விளையாட்டு அம்மையினால் சபையானது அவதிப்படுவதை நான் காணும் போது அந்த விளையாட்டு அம்மைக்கான மருத்துவ சிகிச்சையை எடுத்து கொடுத்து அதிலிருந்து சபையை வெளியே கொண்டு வர நான் விரும்புகிறேன். அதற்குள்ளிருந்து பாவம் உழைத்துக் கொண்டு வருகின்றதை நான் பார்க்கும் போது அதையும் அதே விதமாகத்தான் செய்வேன். ஏசாவையும் யாக்கோபையும் ஒப்பிட்டு பார்க்க முயற்சித்தேன். பின்னர் அப்படியே காலங்களை பார்த்துக் கொண்டு வந்தோம். நாம் அதற்குள்ளாக போக மாட்டேன். ஆனால் அப்படியே அதை கடைசி பகுதிக்கு கொண்டு வருகிறேன். கடைசியாக உபயோகித்த என் கடைசி வேத வார்த்தையின்படி அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். வேத வாக்கியங்களின்படியாய் இல்லாமல் இல்லை. ஆனால் இயேசுமானவர் இருக்கும் என்று சொன்னது போன்று, முக்கியமான வைத்தியர் கடைசி நாட்களில் சபையின் நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னது போன்று, அது ஒரு லவதிக்கையாகவும் திரவிய சம்பளனாகவும் குருடாயும் நிர்வாணமாயும் பரிதவிக்கப்பட்ட சபையாகவும் சோதோமுடைய நாட்களுக்கு ஒப்பிடப்பட்ட நிலைமையை உடையதாயும் இருக்கும். அது உண்மை என்று நாம் அறிவோம். சரித்திர வாயிலாக நீங்கள் அதை கவனிப்பீர்களே. ஆனால் முதலாவதாக அவர் நோவாவி நாட்களை கொண்டு வந்தார், பின்னர் சோதோமி நாட்களை கொண்டு வந்தார். அந்த விதமாகத்தான் அது பிரயாணம் செய்தது. அதே போன்ற மார்க்கம் சரித்திரமானது அநேக முறை செய்ததையே திருப்பி செய்கிறது, சரித்திரம் செய்கிறது. அதே விதமாகத்தான் வேதத்தில் வாக்குத்தத்தங்களும் செய்கிறது. ஒரு உதாரணமாக மத்திய மூன்றில் உள்ளபடி அது சொல்லுகிறது, எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன். அதனுடைய வேத குறிப்பை தொடர்ந்து பார்த்தீர்களே. ஆனால் அவர் எகிப்திலிருந்து அழைத்தது அவருடைய குமார குறைவான குமாரனாக இருந்தது. ஆனால் அவருடைய மகத்தான குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் கூட எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டார். ஆகவே அதற்கு ஒரு தொகையான பதில்களாக இருந்தது. ஆதாரை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டே இருந்ததை கண்டு பின்னர் நான் அதை குறித்ததான என் கருத்துக்களை கொண்டு வந்தேன். நான் மேடையை விட்டு நடந்து வெளியேறினேன். என்னுடைய பிள்ளைகள் வீட்டிற்கு போகிற வழியிலே இங்கே எங்கோ ஒரு சாண்ட்விச் வாங்கும்படியாக வண்டியை நிறுத்தினார்கள். நான் உள்ளே போனேன். என் மனைவி, வெள்ளி எனக்கு மிகவும் என்னமோ போல் இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த வேதாகமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்றார். நான் சொன்னேன், நீ அதை எழுதவில்லை அன்பே, அந்த ஏடுகளை நீ ஒன்றாக பொருத்தவில்லை என்றேன். அவள், ஆனால் நான் உமக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து அதில் ஒரு குறை இருக்கிறது என்றால் நான் ஒரு கால் அது இல்லாமல் இருக்கலாம் என்றேன். பிள்ளைகள் ஒன்று அதை எடுத்தது. நாங்கள் அதன் பக்கங்களை தொட்டு பார்த்தோம். இல்லை, எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் நேராக அதன் அடிபாக அங்கே இரண்டு பக்கங்கள் ஒட்டி கொண்டிருந்தன. பாருங்கள், இந்த பக்கத்தில் 16 பக்கம் இருந்தது, 16 அதிகாரத்தின் தொடர்ச்சி அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்தது, 17 அதிகாரம் அதற்கு அடுத்த பக்கத்தில் இருந்தது. பாருங்கள், அது சரியாக அப்படியே அந்த விதமாகவே இருந்தது. அடுத்த பக்கத்தில் அந்த இந்தியா காகிதம் மிகவும் மெல்லியதாக இருந்தது, ஒன்றாய் ஒட்டி கொண்டிருந்தது. நான் 16 அதிகாரத்திற்கு பதிலாக 17 அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். நான், ஆண்டவரே நீ ஏன் அதை செய்தீர், இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என நினைத்தேன். அதெல்லாம் என்னவென்பதை குறித்து பார்க்க உங்களுக்கு தெரியும். நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் எதுவும் எதேச்சையாக நடப்பது கிடையாது. அந்த சகோதரன் சொன்ன ஆறுதலை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னிடமாய் வந்து, அவர் ஒரு பாதிரியாய் இருந்தார், அவர் உறுதியாய் நில்லுங்கள் என்று சொன்னார். உறுதியாய் நில்லுங்கள், தேவன் ஏதோ செய்ய போகிறார் போலும் ஏதோ அந்த விதமாக சொன்னார். அது எப்படி இருக்க முடியும் என்று நான் எண்ணினேன். பின்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு இடி விளக்கத்தை போன்றது வானத்திலிருந்து எனக்கு வந்தது. இப்பொழுது அது உங்கள் புத்திக்கு எட்டாததாய் இருக்கலாம், ஆனால் எனக்கு அது என்னவென்று தெரிகிறது. பாருங்கள், எனக்கு நினைவிருக்கிறது லூக்காம் 4 அதிகாரத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள ஜெபாலயத்தில் பிரவேசித்து ஓய்வு நாட்கள் ஜெபாலயத்திற்கு போய் இருப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அவர் அப்படி செய்த போது அந்த ஆசாரியன் அவருக்கு வேதத்தை புத்தக சுருளை எடுத்து கொடுத்தான் என்று நாம் கவனித்தோம். இயேசுவானவர் சுருளை எடுத்து திறந்து ஒரு பாகத்தை எடுத்து ஏசாயா 61 வேத வாக்கியங்களை வாசித்தார். பின்பு அந்த வேதத்தை அந்த ஊழியக்காரனிடம் கொடுத்து விட்டார். பின்னர் அவர் கூடியிருந்த ஜனங்கள் பக்கமாக திரும்பினார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தன. அப்பொழுது அவர் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அந்த வேத வாசிப்பு எவ்வளவு வினோதமாக இருந்தது என்று நாம் அறிவோம். ஏனென்றால் அவர் ஏசாயா 61 1-2 வசனங்களின் ஒரு பாகத்தை எடுத்தார். ஆனால் அவர் அதில் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் பார்வையற்ற கண்களை திறக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் என்பது மட்டும் வாசித்து பின்னர் வாசிப்பதை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் அடுத்தது நியாய தீர்ப்பை கொண்டு வருவதாக இருக்கிறது. அது அவருடைய 2 வருகையை சார்ந்ததாக இருக்கிறது, அவருடைய 1 வருகையை அல்ல. அங்கே வாசிப்பதை நிறுத்திவிட்டார். திரும்பி பார்த்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். எவ்வளவு நேருக்கு நேராக இருந்தது. அங்கே கூடியிருந்த பிரசங்கிமார்களுக்கும் ஜனங்களுக்கும் அது என்ன ஒரு சொல்? இதை ஜனங்களுக்கு அவர் தெளிவாக்கி இருக்கக்கூடும். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்பது. ஏனென்றால் இங்கே இவர் மேசியாவாய் இருக்கிறார், இருந்தபோதிலும் அவர்களதை விசுவாசிக்கவில்லை. இந்த வேளையின் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இதோ இங்கே அவர் இருக்கிறார். அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய ஊழியத்தின் ஒவ்வொரு துணிக்கையும் அவர் என்னவா இருந்தார் என்பதை நிரூபித்தது. இருந்தாலும் அதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. என்ன ஒரு சொற்றொடர்! ஆனால் அவர் அதை இன்றைக்கும் சொல்லக்கூடும். ஒரு நபர் அவருடைய கண்களை திறந்தால் அவர்கள் எந்த நாட்களில் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களால் அறியக்கூடும். ஏனென்றால் அது அவருடைய வேலையாயிருக்கிறது. ஏனென்றால் வேத வார்த்தைகள் எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று சொன்னார்களோ அதை அவர் சரியாக அந்த நேரத்தில் செய்து கொண்டிருந்தார். என்ன சம்பவிக்கும் என்று தேவன் வாக்களித்துள்ளாரோ சரியாக அதை இங்கே அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். அதை காண்கிறதில் அவர்கள் எதை தவறப்படுகிறார்கள்? அவருடைய ஊழியம் என்னவா இருந்திருக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் சீக்கிரத்தில் அறிந்திருக்க வேண்டும். அங்கே இருக்கிறார் மேசியா. வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று அவர் சொன்னபடி நாளை அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். நான் இன்றைய தினத்தை நினைக்கிறேன், அந்த பாதிரியார் வார்த்தையை கொடுத்தது என்னவா இருக்கும் என்று கவனித்தீர்களா? வார்த்தையானது வாசிக்கப்பட்டு திருப்பி ஆசாரியிடத்தில் கொடுக்கப்பட்டாயிற்று. அன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியின் கடைசி குறிப்பு என்னவென்றால், என்னுடைய வேத வார்த்தையை நான் எழுதி வைத்துள்ளேன், அது பரிசுத்த லூக்கா 17:30. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாட்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யமான லவோதிக்கேயா சபை இருந்தாலும் அரசியலிலும் சபை அரசியலிலும் தேசிய அரசியலிலும் எவ்வளவு அழுகி போயிருக்க கூடுமோ அவ்வளவு அழுகி இருந்தது. அதன் பின்னர் அவர் லோத்தின் நாட்கள் நடந்தது போல வருகின்றதான இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும். அவர் அங்கு என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும், பாருங்கள், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். உங்கள் கவனத்தை இழுக்க விரும்புகின்றேன். பாருங்கள், அவர் மூன்று பெயர்களில் வந்தார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார், அது ஒரு தீர்க்கதரிசி, அதைதான் அவர் செய்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியினாலே அவருடைய ஊழியத்தை நிரூபித்தார். நாம் யாவரும் அதை அறிவோம், நாம் ஒவ்வொருவரும் அதை அறிவோம். தாம் தேவகுமாரன் என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. அவர் மனுஷகுமார் என்று தான் சொன்னார். இப்பொழுது இன்றைக்கு அவர் தேவகுமாரனா இருக்கிறார். அதே அவர் திரும்பி போனபோது இப்போது அவர் பரிசுத்த ஆவி என்ற வடிவில் காண முடியாத நபராக இருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் தேவன் தேவகுமாரனாக இருக்கிறார். 1000 வருஷ சாட்சியில் அவர் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்கிறார். அதில் அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார். அவர் முதலாவது தம்மை மனுஷகுமாரனாக ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தினார். இந்த காலத்தில் சபை காலத்தினூடாக மனுஷகுமாரனாக அல்லது தேவகுமாரனாக இன்னொரு காலத்தில் தாவீதின் குமாரனாக இருப்பார். 3 குமாரர்கள். ஆனால் இங்கே கவனியுங்கள், அவர் சபை காலங்களின் முடிவில் அது அவ்வளவு குழப்பத்திற்குள்ளாகி அவர் தாமே மறுபடியுமாக மனுஷகுமாரனாய் வரும்படியான ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று சொன்னார். அந்த குழப்பம் எவ்வளவு பொருத்தமா இருந்தது! நேற்றைய தினம் நீங்கள் அதை தவறவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவகுமாரனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கப்பெற்றோம். ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைத்த கடைசி வாக்குத்தத்தம், குமாரன் வருவதற்கு முன்னர் அல்லர் பெறுவதற்கு முன்னர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை காணப்படுவதற்கு முன்னர். தேவன் தம்மை தாமே அங்கே சோதோமிலே ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார். மாம்சத்தில் ஒரு மனிதனாக தேவன் எலோஹிம், கொஞ்சம் முன்னர் யாரோ ஒருவர் பேச கேட்டது
போன்று,
அதே அவருக்குள் இருந்த தெய்வத்துவத்தின் சரீர பிரகாரமாக இருந்த பரிபூர்ணம், அவரே பரிபூர்ணனாக இருந்தார்.
எலோஹிம்
என்பது சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். இங்கே நாம் கவனிக்கிறது, ஆபிரகாம் அவன் வருவதை கண்டபொழுது அவன் என் ஆண்டவரே என்றான். அங்கே 3 பேர்கள் இருந்தார்கள். அங்கே சோதோமில் லோத்து கண்டபொழுது 2 பேர்கள் இருந்தனர். அவன் என் ஆண்டவன் மாறே என்று சொன்னான். வெளிப்பாடு இல்லாமை. ஆகவே அங்கு என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அவர் வந்தபோது அவர் தம்மை எப்படி அறிந்து கொள்ளும்படி செய்தார்? நம்மால் முடியாதா? நான் நின்று கொண்டே இருப்பேனானா? என்னால் இதை சொல்ல முடியாதா?
The brother prophesied when he said to me what he did.
பாருங்கள், அவன் தான் செய்ததை என்னிடம் சொன்னபோது அந்த சகோதரன் தீட்டு தரிசனம்
முறைத்தான்.
இன்றைய தினம்
watch what he did right after reading of that scripture.
அந்த வேத வாக்கியத்தை வாசித்து முடித்தவுடன் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள்.
In the days when the Son of Man,
அந்த நாட்களில் மனுஷகுமாரன்,
not a man, not a human being,
ஒரு மனிதன் அல்ல, ஒரு மானுட வர்க்கம் அல்ல,
the Son of Man will reveal himself among his people.
மனுஷகுமாரன் தம்மை அவருடைய ஜனங்கள் மத்தியில் மறுபடியுமாக வெளிப்படுத்துவார்.
This day, this promise of this hour that we're now living in.
இந்த நாளில் நாம் இப்பொழுது ஜீவிக்கின்றதான இந்த மணி வேளையில் இந்த வாக்குத்தத்தம்
is fulfilled before our very eyes.
நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டு.
He turned immediately to the congregation.
உடனே அவர் சபையார் பக்கமாக திரும்பி.
And 10 or 12 whatever people it was out there.
10ஓ அல்லது 12ஓ எத்தனை பேர்கள் அங்கு இருந்தார்களோ.
Unknown.
தெரியாது.
He did the very same thing he did at Sodom.
அவர் சோதோமில் செய்த அதே காரியத்தை அவர் செய்தார்.
This day has this scripture been made manifest before you.
இந்த வேத வாக்கியம் இந்த நாளில் உங்கள் முன்பாக வெளிப்பட்டது.
It's been made true before you.
உங்களுக்கு முன்பாக உண்மையாய் ஆக்கப்பட்டது.
Then my brothers and sisters.
பின்பு என் சகோதர சகோதரிகளே.
Ministers, whatever we are here, children of God.
பிரதிநிதிகளே, ஊழியக்காரர்களே, நாம் இங்கே என்னவா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள்.
How close are we to his coming then?
அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு
நெருக்கமாயிருக்கிறோம்.
அவர் வாக்கு பண்ணின வேத வார்த்தையை நாம் இப்பொழுது காண்கிறோம்.
Just before the fire fell in Sodom to burn it up.
சோதோமில் அக்கினி விழுந்து அது எரிக்கப்படுவதற்கு
முன்னர்
அதை இந்த நாளை போன்று இருந்தது.
And seeing that scripture right before our eyes be fulfilled.
அந்த வேத வாக்கியம் நம்முடைய கண்களுக்கு நேராக நிறைவேறுவதை காண்கிறோம்.
How close are we to the coming of the Son of God then?
அப்படியானால் தேவகுமாரனுடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்?
How close is the manifestation of the scriptures?
வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்தல்கள் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது?
Like he did through Abraham bringing the church up in type.
சபையை பாவனையில் கொண்டு வந்து ஆபிரகாமின் மூலமாக அவர் செய்தது போன்று.
Which he was the promise to the church.
அது சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவராக இருந்தார்.
How they failed.
ஆபிரகாமுடைய இயற்கையை அனுபவித்து எப்படி அவர்கள் தவறி போனார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம்.
But the royal seed of Abraham.
ஆனால் ஆபிரகாமின் ராஜரீகமித்தோ.
Which is by faith in the promised word.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக வந்தவர்கள்.
Is now being manifested on the earth today.
இப்பொழுது பூமியின் மேல் இன்றைய தினம் வெளிப்படுகிறார்கள்.
We are at the end time, my brothers and sisters.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என் சகோதரரே சகோதரிகளே. நாம் முடிவில் இருக்கிறோம்.
And we have not one other type.
நமக்கு வேறு ஒரு பாவனை இல்லை.
I have to type scriptures because I don't have an education enough to bring out words and things.
நான் வேத வாக்கியங்களை பாவனையாய் சொல்லுகிறேன். அதை வார்த்தைகளினாலும் காரியங்களினாலும் விளக்கி சொல்ல எனக்கு போதுமான அளவு கல்வி இல்லை.
I make a type.
நான் ஒரு பாவனை எடுத்துக்
கொள்கிறேன்.
ஆனால் நான் நிழலாட்டங்களில் அதை காண்பேனேயானால்.
If I never have seen my hand and see the shadow.
ஒரு கால் என் கையையே நான் ஒருபோதும் காணாதவன் நிழலை
காணுவேனேயானால்
எனக்கு ஐந்து விரல்கள் இருந்தது என்று நான்
அறிவேன்.
அந்த விதமாகத்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பாவனைகள் கவனிக்க வேண்டியவளாக இருக்கிறீர்கள். அது என்ன செய்கிறது? அது இதன் முன்னிழலாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி காலத்தின் முன்னிழல் தான் சோதோம் என்று இயேசு
சொன்னார்.
சோதோமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அதே தேவ வார்த்தைகள், சோதோமில் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேத வார்த்தைகள்
இந்த
நாட்களில் திரும்ப செய்யப்படும் என்று இயேசு சொன்னார். இன்றைய தினம் சரியாக நமக்கு முன்பாகவே அறியப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை தவறப்பட வேண்டாம். அடுத்த வருடம் நான் உங்களை காணவில்லை என்றால் இங்கே அவர்கள் அந்த பொன்னின நாள படிகளிலே ஏறும் பொழுது அங்கே அவர்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விழாவே, வேதவாரத்தின்படியாக கடைசி அடையாளத்தையும் பாவனையையும் எங்கள் கண்கள் முன்பாக வெளிப்பட்டு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விதமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. சோதோமில் இருந்தது போன்று சரியாக அப்படியே. உலகத்தை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம். சபையை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம்.
Being called out of every denomination.
ஒவ்வொரு சாபனத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே அழைக்கப்படுகிறது நாம் காண்கிறோம்.
The life that's in those places moving out now to take the form of the seed.
அந்த இடங்களில் காணப்பட்ட ஜீவன் வித்தின் ரூபத்தை எடுக்கும்படியாக அவைகளை விட்டு அசைந்து வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் துரிதமாக உயிர்த்தெழும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே.
The brother just said now.
இப்போது சகோதரன் சொன்னது போன்று.
I see before his face.
அவன் முகத்துக்கு நேராக.
When he had his eyes closed, just masses going before him.
அவன் தன் கண்கள் மூடி இருக்கும்போது ஜனக்கூட்டம் அவனுக்கு முன்பாக கடந்து போவதை அவன் கண்டான்.
Oh God, we feel that there's masses untouched yet.
ஓ தேவனே, இன்னும் தொடப்படாத கூட்டங்கள் இருக்கின்றது என்று நாங்கள் உணர்கிறோம்.
Help us, dear God.
அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும்.
May we go from this convention with such a warning in our heart.
எங்கள் இதயத்தில் அப்படி எச்சரிப்பை பெற்றவர்களாக,
knowing that this day the scripture is fulfilled.
இன்றைய தினம் இந்த வேதவாக்கியம் நிறைவேறிற்று என்பதை அறிந்தவர்களாய்,
in Jesus name, amen.
இதை விட்டு போகும்படி ஆட்சியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
Hallelujah. Our editor, Jerry Gentle, come up here. His mother-in-law unconscious right now, sitting out there, and they're ministers of the gospel, Four Square Ministries. Would we just? He's, I know he's very heavy-hearted, and
yeah,
and just.
Yeah.
No, they're in Los Angeles. In a coma.
Distance is no difference to God.
தூரம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல.
He's omnipresent.
அவர் சர்வவியாபி.
He has to be God.
அவர் தேவனாய் இருக்க அப்படிதான் இருக்க வேண்டும்.
Some of the greatest things I've nor of being done in my own humble ministry.
இன்னொரு தாழ்மையான ஊழியத்தில் நடந்ததான சில மகத்தான காரியங்களை நான் அறிந்த மட்டில்.
It's by telephone or someone calling in.
தொலைபேசியின் மூலமாக அல்லது யாரோ அழைப்பது.
Great things take place.
மகத்தான காரியங்கள் நிகழ்ந்தன.
Let us agree together that God will heal this people that's sick.
யாதியாய் உள்ள ஜனங்களை தேவன் தாமே சுகப்படுத்துவார் என்று நாம் யாவருமாக சேர்ந்து ஒப்புக்கொள்வோமாக.
Your heavenly Father,
அன்புள்ள பரலோக பிதாவே,
we bring them into your presence by prayer.
ஜெபத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம்.
We know that one night it was an apostle that was shut off from all activities and
எல்லா விதமான கிரியைகளிலிருந்தும் தவிர்க்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் ஒருவன் இருந்தான்.
He was in a jail. And he was going to be beheaded the next day.
அவன் அப்போது சிறைச்சாலையில் இருந்தான். அடுத்த நாள் அவனை சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறார்கள்.
Down at John Mark's house, they had a prayer meeting.
அங்கே ஜான் மார்க் வீட்டில் அவர்கள் ஜெபக்கூட்டம் வைத்திருந்தார்கள்.
And right in those inner cells,
நேராக அந்த உட் சிறைச்சாலை அறைக்குள்,
there came that same pillar of fire that followed the children of Israel.
இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்ததான அந்த அக்கினி சமம் அதற்குள் வந்தது.
The children of Israel followed it to the wilderness.
அல்லது இஸ்ரவேல் புத்திர வனாந்தரத்தின் ஊடாக அதை பின்தொடர்ந்து போனார்கள்.
Came right in because of that prayer meeting.
அந்த ஜெபக்கூட்டத்தின் நிமித்தமாக அது அங்கே உள்ளே வந்து,
and opened every door.
எல்லா கதவுகளையும் திறந்து,
and brought the apostle out on the street again free.
அந்த அப்போஸ்தலனை வெளியே வீதிக்கு கொண்டு வந்து ஊழியம் செய்ய
விடுதலையாக்கினார்.
இந்த ஊழியர்கள்
மிஷனரிமார்கள்
இப்பொழுது கட்டப்பட்டு பிரஞ்சையற்ற நிலையில்
இருக்கிறார்.
நேற்று மறந்தவராய்
இருக்கிறேன்.
இந்த ஜெபத்தை கேளுமோ தேவனே.
You said when you pray, believe that you receive what you ask for.
நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ,
it shall be given.
அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர்.
Lord, we believe.
கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்து,
and pray that in Jesus name,
இயேசுவின் நாமத்தினால்,
that you'll heal them, Lord, for your glory.
நீர் அவர்களை உம்முடைய மகிமைக்காக சுகப்படுத்துவீர் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறோம்.
It's been said. Then ask.
அது சொல்லப்பட்டாயிற்று, அது கேட்கப்பட்டாயிற்று.
Now let it be done.
இப்பொழுது செய்யப்படட்டும்.
ஆமென்.
கர்த்தருமை ஆசீர்வதிப்பராக. டேட், அவரோடு நீ விசுவாசிக்கின்றீரா? சகோதரன் டேவன்ஸ், இவர் நினைவிருக்கின்றதா? இல்லை ஐயா, அந்த நாள் முதல் அதிக மாற்றம். இங்கே வாரும் ஹவர்ட்,
he is very handsome fellow. Are you still handsome, brother Branham? That's a nice picture.
Yes.
We had your aunt to stand a moment ago, too. And maybe you'd like to say a word, Howard?
The man they left out, we all appreciate Brother Shakari, and don't we ever want to
say that. Brother Branham, that's a good one. A few minutes ago, you were standing there. You were standing there. One call, Howard, you were standing there. Come. அவர்கள் சொல்ல மறந்து போன மனிதன் சகோதரன் செக்கேரியன், நாங்கள் யாவரும் பாராட்டுகிறோம் இல்லையா? நாம் யாவரும் இல்லையா?